இந்த மத்தேயு புக்கை நம்ம பார்த்துட்டு வரோம். ரெண்டு அதிகாரம் பார்த்து முடிச்சுட்டு மூணாவது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்போ ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வரப்போகுது. ஒரு குழப்பம், ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரசங்கம் தயாரிக்கும் போது ஒரு சில டாபிக் வரும்போது அது என் மனசு ஆவியானவர் ரொம்ப அதை பத்தி ஆழ்ந்து அதை உணர்த்தும் போது எனக்கு எப்படி கூட வருதுன்னா, ஒரு டைம்ல மத்தேயு காஸ்பல நிறுத்திட்டு அந்த டாபிக்ல ஒரு சீரீஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிருது. பாருங்களேன், இந்த மூணாவது அதிகாரம் வரும்போது மனம் திரும்புதலுடைய அவசியத்தை அவர் அவ்வளவு உணர்த்துறார். அதை உணர்த்தும் போது என்ன ஆகுது, மனம் திரும்புதலை பத்தி நம்ம படிக்கணுமேனு சொல்லி மத்தேயு நிறுத்திட்டு நம்ம அந்த டாபிக்கை ஒரு கொஞ்ச நாள் படிச்சோம்னா அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரப்போகுது. அப்படி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆயுசுல மத்தேயு முடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுல வருது. அதனால என்ன செய்யலாம் நான் யோசிச்சிருக்க வரப்போற வாரங்கள்ல இருந்துன்னா, ஒரு பாதி நம்ம மத்தேயு குறித்து பார்ப்போம், அதுக்கு ஒரு பயன்பாடாக அந்த டாக்டரினை பத்தி படிக்கணும் இல்லைங்களா. ரிப்பென்டன்ஸை பத்தி நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, அப்படித்தான் படிக்கணும், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ மத்தேயு நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த மேத்யூ காஸ்பல் வந்து இயேசு கிறிஸ்துவை அவர் ராஜாவாக அவர் அறிவிச்சுட்டு வர்றார் இல்லைங்களா. அறிவிச்சுட்டு வரும்போது இந்த மூணாவது அதிகாரத்துல ஒரு ராஜா வருவதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு ஹெரால்டர் இல்லைங்களா, ஒரு ஃபோர் ரன்னர், ஒரு முன்னோடி போகணும். அவரை அறிவித்து அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும் வண்ணத்தில் ஒரு ஃபோர் ரன்னரை போகணும். அதுக்கு மத்தேயு வந்து இந்த உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த மனிதனாக இருந்த யோவான் ஸ்தானாவ அவர் செலக்ட் பண்ணி அவர் அனுப்புறத நம்ம பார்த்திருக்கிறோம். யோவான் ஸ்தான் தி கிரேட்டஸ்ட் மேன். அவருடைய அவர் எந்த இடத்தில் பிரசங்கம் பண்ணாரு, நான் போன வாரத்தில் பார்த்தேன், எங்க, யூதேயாவின் வனாந்திரத்தில் இல்லைங்களா. ஏன் யூதேயாவின் வனாந்திரத்துல மனிதர்கள் எல்லாம் உலக மாயையிலிருந்து, உலக கவர்ச்சியிலிருந்து, சமுதாய பயத்திலிருந்தெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து வனாந்திர நிலையில அவங்களை நிக்க வச்சு அவங்களுடைய இருதயத்தின் வறண்ட நிலைமையை அவங்களுக்கு உணர்த்தி ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கணும் என்பதற்காக அதை செய்யறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய உடை, அவருடைய ஆகாரத்தை பார்த்தோம். என்ன சாப்பிட்டு என்ன துணி போட்டிருந்தாரு, ஒரு ஒட்டக தோலை போட்டு அவர் சாப்பிடுற சாப்பாடு பாத்தீங்கன்னா காட்டு தேனையும் வெட்டுகளையும் சாப்பிட்டார். அந்த போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸே நமக்கு ஒரு சர்மன். ஏன் நம்ம எல்லாம் வாழ்றது எதுக்காக, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அது ரெண்டை குறித்தும் அந்த மனுஷன் ஒரு கேர் எடுத்துக்கல பாருங்களா, அதுதான் நம்ம லைஃப். ஆனா தேவ ராஜ்யம் அவருக்கு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்றத பாக்குறோம். அந்த ரெண்டு குறித்து அவர் எந்த அக்கறையும் இல்லாம அதுக்கே வாழ்றீங்களே அப்படின்ற அவருடைய தோற்றமே நமக்கு ஒரு கண்டனம், நம்மளை பார்த்தா ஒரு திட்டு, இதுதானா உங்க வாழ்க்கைன்ற மாதிரி அப்படி ஒரு கிரேட் மேன் நம்ம எப்போட வாரம் பார்த்தோம். அவருடைய மெசேஜ் என்ன, அவருடைய மெசேஜ் என்ன, மனம் திரும்புங்கள். அதான் அவர் யுத்தி அடிக்கிற மாதிரி, மனம் திரும்புங்கள். உங்க மனசம் அது பேசிக் மீனிங்னா உங்க மைண்ட மாத்திக்கணும், உங்க மைண்ட மாத்திக்கணும், உங்க மைண்ட்ல வேற எண்ணம் கொண்டு வரணும். கடவுளை பத்தி, பாவத்தை பத்தி, உலகத்தை பத்தி வேற எண்ணம் கொண்டு வர்றதுக்கு இடம் கொடுங்க. அதான் பாயிண்ட். உங்க மனசுல நான் இப்படியே இருந்தே நிலைமையில தான் இருப்பேன்றது இருக்காதிங்க. உங்க மனசை மாத்திக்கங்க, மனம் திரும்புங்கள், திரும்புங்கள். ஏன் திரும்பணும், அவர் சொல்ற காரணம் என்ன, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் 32 தடவை மத்தேயுல பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம்னு வரும். பரலோக ராஜ்யம்னா என்ன, மத்தேயு ஒண்டி தான் அதை யூஸ் பண்ணுவார். பரலோக ராஜ்யம் மற்றவர்கள் எல்லாம் தேவ ராஜ்யம் யூஸ் பண்ணுவாங்க, தேவனுடைய ராஜ்யம். ஏன் மத்தேயு பரலோக ராஜ்யம் அப்படின்றார்னா, யூதர்ங்க வந்து தேவனை பத்தி அவரு நாமத்தை டைரக்டா அவங்க சொல்ல மாட்டாங்க, உச்சரிக்கிறது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. எப்ப பாரு, ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு பரலோகம்ன்றதுக்கு ஒரு ஒப்பா சொல்லுவாங்க, ஆண்டவர் பேரு யெகோவா பேரு சொல்லாம பரலோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கும்படிக்கு தான் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யம்ன்ற பதில் என்ன சொல்றாரு, எப்ப பாரு, பரலோக ராஜ்யம். ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒண்ணு. அவர் யூதர்களுக்கு அவர் எழுதுறதுனால அப்படி எழுதுறாரு. ஆகவே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல பாத்தீங்கன்னா நாம் எல்லோருமே நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள் வந்திருக்கிற ஒரு காரணம் வந்து மனுஷருங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திலிருந்து விரட்டிட்டார். விரட்டினதுனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். அவர் ராஜ்யத்திலிருந்து விரட்டி விட்டுட்டார். ஏன், பாவத்தினால. பாவம் என்ன செஞ்சிருச்சு, மனுஷனை நம்மளால நினைக்க முடியாத அளவுக்கு நம்மள சீரழித்து போட்டுருச்சு. பாவம் சீரழிவு, இந்த டோட்டல் டிப்ராவிட்டின்னுவாங்க இல்லைங்களா, நம்மளால சொல்லி முடியாத அளவுக்கு நம்ம பயங்கரமான நிலையில் போயிட்டோம். நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பாவத்தில் நம்ம போயிட்டோம். நமக்கு இருக்கிறதெல்லாம் பாவம் இல்லைங்களா, உலகம் உலக காரியங்கள் தான். அப்படி நம்ம ஆயிட்டதுனால அதுக்கு வழியே இல்லாத போய் பயங்கரமான நிலையில் நம்ம ஆயிட்டு பாவத்துக்கு நாம் அடிமை ஆயிட்டு பிசாசின் பிள்ளைகள் ஆயிட்டு பிசாசின் ராஜ்யத்தில் வாழுகிறவர்கள் ஆயிட்டு கோபாக்கினை உரியவர்களா நம்ம ஆயிட்டு பைபிளில் நம்மள பல விதத்தில் விவரிக்குது. பயங்கரமான நிலையில் பிசாசு ராஜ்யத்தில் நம்ம போயிட்டோம். அப்படி போயிருக்கிற நமக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்புங்கள், சீரழிந்து இப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற உங்களுக்கு மனம் திரும்புங்கள். ஏன், பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு. இப்ப வந்து இயேசு கிறிஸ்து மூலமா ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணலாம், இப்படி சாபத்திலையும் பாவத்திலையும் வாழுகிற நீங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்து அவர் உங்களுக்கு அந்த கதவை திறந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள். ஏன், இப்போ நீங்க வந்து உண்மையான சந்தோஷத்தை உண்மையான நித்திய ஜீவனை நீங்க அனுபவிக்கலாம். கடவுள் அந்த உண்மையான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். மரணத்தை குறித்து வியாகுலம் படுறோம், பாவத்தை குறித்து வியாகுலம் படுறோம், மரணம் இல்லாத சாகாமை அவர் கொடுக்கிறார். அவர் ராஜ்யம் வந்திருக்கு பாருங்களேன், பரலோக ராஜ்யம் சமீபமா வந்திருக்கு. பாவத்தின் அடிமையிலிருந்து நம்மளை காப்பாத்தி மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து காப்பாத்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கடவுள் வந்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளா அவர் ஆக்கிக்கிறார் பாருங்களேன். எவ்வளவு தேவ ராஜ்யம் போது எவ்வளவு காரியங்கள் அதில் அடங்கியிருக்குன்னு பார்க்கணும். அந்த தேவ ராஜ்யத்துல எல்லா கடவுளுடைய கிருபையின் ஆறு வருது. நீ எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும், எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும், எவ்வளவுதான் பயங்கரமா இருந்தாலும், நீ ஆண்டவர் பக்கம் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கிருபைய ஊத்துறாரு. உன் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சு உன்னை நீதிமான் ஆக்கி, எந்த அளவுக்கு உன்னை நீதிமான் ஆக்குறாருன்னா தன்னுடைய பிள்ளையாக அவர் தத்தெடுத்து கொண்டு உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் ஆவிக்குரிய வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்கு அன்பு சமாதானம் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு பரிசுத்தாவியே உனக்குள்ள குடிவர வச்சு எல்லாத்தையும் நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை விசுவாசத்தின் மூலமா நீ இப்பவே அனுபவிக்கும்படிக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது பரலோக ராஜ்யம். இதெல்லாம் பார்த்து கடவுளுடைய கிருபையின் ஆறு வருதே, இதெல்லாம் பார்த்து நீ திரும்ப கூடாதா, நீ திரும்ப கூடாதா, பாவம் உலகம் உனக்கு என்ன கொடுத்துருக்கு, கடவுள் பக்கம் திரும்ப, இதெல்லாம் வருதே உன்னை நோக்கி. அதான் பாயிண்ட் பாருங்களா, பெரிய ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட், ஏன் நான் மனம் திரும்பணும் பாருங்களேன். நம்ம மனம் திரும்புறது ஏன் திரும்பணும், இதெல்லாம் நம்ம நோக்கி வருது. எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஒரு விடுதலையான வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். நீ மனம் திரும்பு. ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நம்ம பாவத்துல மெதுக்கிக்கிட்டு இருக்கும் போது கொடுக்கவே மாட்டார். எப்பதான் கொடுப்பாரு, அவர் சொல்றாரு நம்ம பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து திரும்பும் போதுதான், ஒரு மனுஷன் பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து திரும்பும் போதுதான் தேவ கிருபையை அவன் ருசிக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யத்தின் ஆறே உன்னை நோக்கி வருது இல்லைங்களா. ஆண்டவரே கைவிரிச்சு வராரு, இது வரைக்கும் நீ வரவே முடியாது, செத்து சீர்கட்டு இருந்த, உன்னை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லாம இருந்துச்சு. ஆனா தேவன் தன்னுடைய குமாரன் மூலமா அவர் வழிய பண்ணி உன்னை வரவழைக்கிறார். அவருடைய கிருபையின் ஆறு வருது இல்லைங்களா, அவருடைய கிருபையின் ஆறு வருது, அவர் உன்னை காப்பாத்த வருகிறார். அதனால மனம் திரும்ப இலவசம். அதான் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய இலவசமான கிருபையை விட வேற மற்ற காரியம் எதுவுமே பாவியுடைய இதயத்தை கறக்க முடியாது, உடைக்க முடியாது. இவ்வளவு ஆண்டவர் கிருபையா வந்திருக்கும் போது இறக்கமா என் பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கிறேன், உன்னை இதுக்கு எல்லாத்தையும் நான் தருகிறேன், ஒரு நல்ல வாழ்க்கையை தருகிறேன், பரலோக நம்பிக்கையை தருகிறேன், மரணத்திலிருந்து வெற்றியை தருகிறேன், எல்லாத்தையும் கொடுத்து தன் குமாரன் மேல என் பாவத்தையெல்லாம் போட்டுட்டு என்ன வாவான்னு கெஞ்சி கூப்பிடுறாருன்னா அத பாவத்தை பார்க்கிற மனிதன் பாவிக்கு என்ன செய்து அவன் இதயத்தை உடைக்கிறது. ஐயோ என்னையே அழிச்சுக்கிட்டனே, என் பாவத்தின் மூலமாக ஆண்டவருக்கு இந்த இவ்வளவு கிருபை நிறைந்த தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே நொறுங்கி போகுது. அதான் மனம் திரும்புதல் பாருங்களேன். ஆண்டவருடைய கிருபையை புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு மனம் திரும்புதல் வருது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே அவர் அப்படி சொல்றத பார்க்கலாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். மூணாவதாக அந்த வசனத்தில் மூணாவது வசனத்தில் படிங்களா என்ன சொல்றாரு,
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே.
மத்தேயு நம்ம பார்க்கணும், அவர் எதை சொன்னாலும் பழைய ஏற்பாடுல கனெக்ட் பண்ணாம அவர் விட மாட்டார். எதை சொன்னாலும் ஒவ்வொரு அதிகாரத்திலயும் அதை தான் செய்வார். அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு வர்றாரு. எங்க இவர் யோவான் ஸ்தானா ஏனோ தானோன்னு வரல, ஐசாயா தீர்க்கதர்சி 40:3 சொன்ன ஒரு தீர்க்கதர்சனம் யோவான் ஸ்தானா மூலமா நிறைவேறுகிறத அவர் சொல்றார். பாருங்களா, நிறைவேறுகிறத ஒரு சொல்றார். ஐசாயா தீர்க்கதர்சி அந்த காலத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல அவங்க போக போறதுக்கு முன்பதாக சொன்னது. ஆண்டவர் இன்னுமே அவங்க கூட இருக்க மாட்டாரு. அவர் ஃபுல்லா 39 ஐசாயா படிச்சீங்கன்னா வெறும் ஜட்ஜ்மெண்ட் தான், உங்களுக்கு வர அழிவு, உங்களுக்கு வர பயங்கரம், அதெல்லாம் சொல்லி சொல்லி 40 வரும்போது பாருங்க 1 என்ன வருது.
என் ஜனத்தை ஆற்றுங்கள், ஏற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள்.
கூறுங்கள், 3
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும்.
பாருங்களுக்கு
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானங்களை சம்மாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
பாருங்களேன், இதுதான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு அது பழைய ஏற்பாடுல ஒரு சூழ்நிலையில அவர் கொடுத்தார். அவங்க அடிமைத்தனத்துல போன சூழ்நிலையில அதை வந்து மத்தேயு வந்து யோவான் ஸ்தானால நிறைவேறது அவர் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு, 400 கடவுள் பேசல, 400 இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு தீர்க்கதர்சியும் வரல, அதுக்கப்புறம் வருது ஒரு சத்தம். எங்க இருந்து வருது, வனாந்திரத்திலிருந்து வருது. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும், வனாந்திரத்திலிருந்து வருது. ஒரு சோககரமான காரியம் என்னன்னா, நீங்க என்ன உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடலாம், நீங்க உங்களுடைய நகரங்கள்ல இருந்து என்ன தள்ளி விடலாம், என்னை தள்ளி விட்டாலும் வனாந்திரத்திலிருந்து நான் உங்களை கூப்பிடுறேன்னு கடவுளுடைய கிருபையின் சத்தம். இன்னைக்கு கூட அந்த சத்தம் கேட்குது, உங்களுக்கு தெரியுமா, கடவுளுடைய சத்தம் வனாந்திரத்திலிருந்து கேட்குது. இந்த மாயையில உலகத்துல வாழ்ந்து வாழ்ந்து தவிக்கிறிய மனுஷனே, நீ தேடுறது இந்த உலகத்தில் இல்ல, வனாந்திரத்திலிருந்து அவர் சத்தம் கேட்குது. வனாந்திரத்திலிருந்து என்ன சத்தம், அந்த சத்தம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண், உன் இருதயத்துல கர்த்தருடைய ராஜ்யம் வர்றதுக்கு வழியை நீ ஆயத்தம் பண். என்ன, உன் இருதயத்துல இருக்கிற தடைகளை, குன்றுகள் எல்லாம் சமமாக்கப்படும், மலைகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு சமமாக்கப்படும், கடவுளுடைய ராஜ்யம் இதயத்துல நுழையாதபடிக்கு இருக்கிற பாவங்களை எல்லாம் நீ திருந்தி கர்த்தருடைய ராஜ்யம் வரும்படிக்கு உன் இதயத்துல ஒரு ரோட போடியா, அதுக்கு வராதபடிக்கு மலைகளும் குன்றுகளும் வச்சுக்கிட்டு கடவுளுடைய ராஜ்யம் இருக்குத்தான், ஆண்டவருடைய கிருபை இருக்கு, சமாதானம் இருக்கு, அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வராதபடிக்கு தடையா வச்சிருக்கிறது யாரு, உயிர்தயம்தான். அந்த ராஜ்யம் வரும்படிக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் வரும்படிக்கும் இதயத்தை ஆயத்தம் பண்ண இன்னைக்கு கூட அந்த வனாந்திரத்திலிருந்து அந்த சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதுங்களா அந்த சத்தம், அந்த உங்க இதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க, அதுக்கு இருக்கக்கூடிய தடையான பாவங்களை விட்டு நீங்கள் ரெடியாவுங்க, மனம் திரும்பி ரெடியாவுங்க. அதுக்கு நம்ம ரெடி ஆகுறது எப்படி, மனம் திரும்புதல் மூலமா. அதுதான் ஒரு ஐசாயா தீர்க்கதர்சியிலிருந்து அவர் எடுத்து சொல்றத பார்க்கலாம். சரி, நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பார்ப்போம், தொடர்ந்து என்ன பார்க்க போறோம், யோவான் ஸ்தானாவுடைய ஊழியத்தை தொடர்ந்து பார்க்க போறோம். இப்படி வந்து யோவான் ஸ்தானா பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் பண்ண பிறகு அவர் பேச்சை யாராவது கேட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. அவருக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்றது 5 நம்ம பார்க்க போறோம், த ரெஸ்பான்ஸ் டு ஜான் த பேப்டிஸ்ட் மினிஸ்ட்ரி. ரெண்டாவதாக அவருக்கு கேட்டு அவர்கிட்ட வந்தவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து 6 பார்ப்போம். அதுக்கப்புறம் யோவான்ஸ்தானாவுடைய சர்மனுடைய ஒரு சாம்பிளை நம்ம பார்ப்போம். அவர் முழுவோர் எல்லாம் பிரசங்கம் பண்ணார், எல்லாத்தையும் போடல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு லூக்கா 3 கொஞ்சம் போட்டிருக்கு, மத்தேயு 3 கொஞ்சம் பார்க்கலாம். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், இவ்வளோ பெரிய மனிதன், த கிரேட்டஸ்ட் மேன், அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு அதை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் காரியங்கள். அவர் பிரசங்கத்துல பல காரியங்கள் அடங்கி இருக்கு. அவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணாரு, அவர் கடிந்து கொண்டார், பல காரியங்கள் கடிந்து கொண்டாரு, வரப்போற நியாய தீர்ப்பு குறித்து சொன்னாரு, ஒரு கட்டளையை கொடுத்தாரு, மனம் திரும்புதலுக்கு இருக்கக்கூடிய தடைகளை பத்தி அவர் சொன்னாரு, மனம் திரும்புதலுடைய அவசியம், கிறிஸ்துவுடைய அவசியம், பரிசுத்தாவியனுடைய அவசியம் எல்லாத்தையும் அவர் சொன்னார். அதெல்லாம் ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் ஒண்டிக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது என்ன பார்க்க போறோம், யோவான் ஸ்தானாவுடைய ஊழியத்துக்கு கிடைச்ச பதில், 5 படிங்களா.
அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
யாராவது யோவான்ஸ்தானுடைய பிரசங்கத்தை கேட்டாங்களா அப்படின்னா அவரு யோசிச்சு பாருங்களா, நம்ம இதெல்லாம் பிரசங்கம் பண்றோம், நம்ம பேச்சு யாருமே நகரத்துல இருந்து பிரசங்கம் பண்றோம், யாருமே கேட்கறது இல்ல. அவரு போய் வனாந்திரத்துல பிரசங்கம் பண்றாரு, என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க, கூட்டம் கூட்டமா குவிறாங்க, எல்லா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு, அந்த காலத்துல ஒட்டகங்களை எடுத்துக்கிட்டு கூட்டம் கூட்டமா சிட்டிஸ் எல்லாம் விட்டு நகரத்துக்கு ஓடுறாங்க, குரூப் குரூப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், இந்த வினோதமான மனிதன் வனாந்திரத்தில் இவரெல்லாம் சாதாரணமா பார்க்க முடியாது. எங்க ஊருக்கு வாங்க அங்க வாங்கன்னு அவரை கூப்பிட முடியாது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கத்தான் நம்ம போனோம். அவர் வனாந்திரத்துல இருந்தா இவங்க போனோம் அவர் வனாந்திரத்துல பாக்கிறதுக்கு. பாருங்களேன், எவ்வளோ ஜனங்க கூட்டம் கூட்டமா போட்டிருக்கு. ஏன் இத்தனை கூட்டம் குவிஞ்சாங்க யோசிச்சு பாருங்களேன். என்ன போட்டிருக்கு, முழு கிழக்குல இருந்தும் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா பக்கத்துல இருந்து போனாங்கன்னு போட்டிருக்கு இல்லைங்களா. கலிலியா எல்லா இடத்துல இருந்து போனாங்கன்னு போட்டிருக்கு. ஏன் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 21:26 எல்லோரும் யோவான் ஸ்தானாவை என்ன நினைச்சாங்கன்னு போட்டிருக்கு,
மனிதரால் உண்டாயிலிருந்து சொல்வதுமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்றும் எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி.
எல்லோரும் யோவானை என்னன்னு சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசி. ஏன்னா எல்லா மனிதர்களும் யோவானை தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, இல்ல கிறிஸ்துவாக கூட ஒருவேளை இவர் இருக்கலாமா அப்படின்றது பார்த்ததுனால பெரிய கூட்டம் பாருங்களேன் அவர்கிட்ட அவரை நோக்கி போறாங்க. ஏன்னா ஒரு 400 வருஷம் ஆத்துமாக்கள்லாம் வெறும் அந்த ஆலயத்துல செய்யற சர்மன்ஸ் எல்லாம் உளர்ற சர்மன்ஸ் தான், ஒரு ஆண்டவருடைய செய்தியா இருக்காது. ஆனா பட்சிக்கிற அக்கினியோடு அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த மனுஷன் எல்லாம் தான் சொல்லுகிறது எல்லாமே கண்ணால பார்த்த மாதிரி பேசுகிற அந்த வல்லமையான பிரசங்கம் வந்து இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி செஞ்சதில்லை இல்லைங்களா. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணதில்லை, அவரை மாதிரி ப்ரீச்சர் இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். இயேசுக்கு அடுத்ததாக இருந்த பெரிய ப்ரீச்சரே ஜான் தி பேப்டிஸ்ட் தான் பாருங்களேன். அவர் எல்லாத்தையும் வல்லமையா அவர் பேசியிருப்பார். அவருடைய ஆத்மாவே எவ்வளவு த்ரில்லா இருக்கும் அந்த பிரசங்கம் பேசும்போது இல்லைங்களா. அவர் கண்களும் அவரும் அதை பார்க்க, அவருடைய உண்மையா அவருடைய பிரசங்கத்தை உண்மையா பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனா அவர் இருந்தார். அதை பார்க்க எல்லாரும் போறாங்க, அவங்க மனசாட்சிகள் குத்தப்பட்டு. சரி, அவருடைய பிரசங்கத்துக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ், திரளான ஜனங்க பெரிய கிரௌடு போனாங்கன்னு பாக்குறோம். அப்படி போன ஜனங்களை அவர் என்ன செஞ்சாருன்றது அடுத்த வசனம், அதே வசனத்தை பாருங்களேன்.
அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
இது வந்து ரொம்ப அதிசயமானது. ஏன்னா ஒரு யூதன் போய் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறான்ன்றதே ஹிஸ்டரியில முதல் டைம் நடந்தது அப்பதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் அந்த ஷாக் நமக்கு புரிய மாட்டேது. என்ன அதுல போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா யூதன்ன்றது ஞானஸ்தானம் எடுக்கிறது முதல் டைம் அந்த டைம்ல தான். யூதர்களுக்கு வந்து ஞானஸ்தானம்ன்றதே கிடையவே கிடையாது. அவங்க வந்து கையை கழுவாங்க, காலை கழுவாங்க, சில சடங்காச்சாரியங்கள் இருந்துச்சு. ஞானஸ்தானம்ன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. யூதர்கள் யாருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னா, ஒரு புறமதஸ்தனை தங்களுடைய மதத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது தான். ஒரு ஜென்டைல வந்து ஜீவா மாத்தணும்னா அவங்களுக்கு மூணு காரியங்கள் செய்வாங்க. ஒன்னு, ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் செய்வாங்க, அவனுக்கு சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவனை பிடிச்சிட்டு போய் அங்க அவனுக்கு பதிலாக ஒரு ஆடை பலி கொடுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அவன் மூஞ்சில தெளிப்பாங்க. தெளிச்சிட்டு மூணாவதாக கூட்டு போய் அவனை ஞானஸ்தானம் பண்ணி கொடுத்து எடுத்துட்ட உடனே இவன் கன்வெர்ட்டட் ஜூ அப்படின்னுவாங்க. ஒரு கன்வெர்ட்டட் ஜூக்கு என்னத்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னா, இன்னமே உன் பழைய உலகெல்லாம் மறந்துடணும், நீ புறமதஸ்தர் உலகெல்லாம் போயிருச்சு உனக்கு, இன்னமே அவனுக்கு புது ஃபேமிலி, புது குடும்பம், புது சமுதாயம், நீ யூதனா மாறிட்ட அப்படின்றதுக்காக ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அவனுக்கு ஒண்டிதான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு யூதனுக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான்றது கேள்வியே பட முடியாது. ஒரு யூதன் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னா அது ரொம்ப ரொம்ப அவனுக்கு தாழ்த்துற மாதிரி, தாழ்த்துற மாதிரி. என்ன சொல்றான் பாருங்களேன், ஏன்னா ஒரு யூதன் வந்து ஆல்ரெடி தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன் நினைச்சுக்கிறது. நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆபிராமனுடைய பிள்ளைகள், விருத்த சேதனம் செஞ்சிருக்கிறோம், ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவரா இருக்கிறார் அப்படின்றத அவங்க நினைச்சு, கடவுளுடைய ஜனங்களா நாங்க இருக்கிறதுனால நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இங்க ஒரு யூதன் ஞானஸ்தானம் எடுக்கிறானா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் தான் சொல்றது. அவன் என்ன சொல்லுவான், என்ன நினைச்சு எடுப்பானா, வெளிப்பிரகாரமான விதத்தில் நான் யூதனா இருந்தாலும் என் இருதயம் ஒரு புறமதஸ்த இருதயம். அதுதான் அவன் சொல்றான், நான் ஒரு ஜென்டைல் தான், என் இருதயம் ஒரு புறமதஸ்த இருதயம். நான் வெளிப்பிரகாரமா போடுற எந்த டிராமாவோ, நான் போற ஆலயமோ, கொடுக்கற காணிக்கையோ, கொடுக்கற எந்த காரியமோ, உள்ளான தேவன், ஜீவனுள்ள தேவன் கிட்ட எனக்கு ஒரு உறவு இல்லைன்னா அதெல்லாம் யூஸ்லெஸ்ன்றான். எனக்கு உண்மையா ஆண்டவர்கிட்ட உறவே இல்லை, நான் உண்மையா மனம் திரும்பவே இல்லை, நான் எல்லாம் வெளிநாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன், வெளிநாடக யூதனா நான் இருந்தேன்றது அவன் அறிக்கை. அவன் செய்வாங்களா யோசிச்சு பாருங்களா, அவ்வளவு ஈஸியா செய்ய முடியுமா? ஒரு யூதம் போய் செய்ய முடியுமா? அவங்க செய்யறாங்கன்னா அது பொறுப்பு. நான் வெளியில இருந்த ஆள், நான் வெளியில, நானும் புறமதஸ்தன் தான். உண்மையா பார்த்தோம்னா தேவனுடைய தேவனிடத்தில் எனக்கு எந்த உண்மையான உறவும் இல்லை, எல்லாம் வெளிநாடகம் தான்றத அறிக்கைட்டு அவன் செய்யணும். பாருங்களா, யோசிச்சு பாருங்க, ஒரு புறமதஸ்தன் நானும் அப்படின்றத இங்க யோவான் ஸ்தானா அதைத்தான் அவங்க செய்ய சொல்றார். யோசிச்சு பாருங்களேன், யூதன், நாங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள், வேத வாக்கியத்தை படிக்கிறவங்க, நான் ரெகுலரா ஜபம் பண்றவங்க, ரெகுலரா காணிக்க கொடுக்கறவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா நீயும் ஒரு இந்துக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஏன் எல்லாம் வெளியில தான் அவனுக்கு நாடகம், உன் ஹார்ட்டுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றார் அவர். அவங்க அதுவும் மேசியாக்காக ஆண்டாண்டா காத்துக்கிட்டு இருந்தோம், தேவராஜ்யத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம், அவர் வரப்போறாரு, இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு அவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஷாக் ஒரு யூதனுக்கு பாருங்களேன். ஆனா அதை உணர்ந்து தான் அவர் என்ன செய்யறான், ரொம்ப லோவஸ்ட் உடஞ்சு போயிருக்கணும் அப்படி செய்யறதுக்கு. பாருங்களேன், ஏன் அவங்கனால செய்ய முடியுதுன்னா, நம்மளால அப்படி செய்ய வைக்க முடியுதா? பேர் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்மளால செய்ய வைக்க முடியுதா? முடியறதில்ல. யோவான் பிரசங்கம் பண்ணிருக்கு, அவருடைய ஊடுருகிற பிரசங்கம், இதயத்தை திறந்து வச்சு அவங்க ஆத்மாவை தொட்டு மனசாட்சியை குத்தி, நீ பார், நரகத்துக்கு தான் போவ, நீ கிறிஸ்டியன்னு பேர் வச்சுக்கலாம், நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறன்னு சொல்லலாம், ஆனா உண்மையா நீ மனம் திரும்பல, உண்மையா ஆண்டவருக்கும் உனக்கும் உறவில்லை, நீ நரகத்துக்கு தான் போவன்னு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதை உணர்ந்தவங்க மனம் திரும்பி என்ன பண்ணிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இந்த மதம், இந்த கோயில், இந்த காணிக்க, இந்த கிறிஸ்டியன் டிராமா, இந்த யூத டிராமா எல்லாம் ஒன்னதுக்கு ஆகாது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ளுக்குள்ள எந்த ரிப்பென்டன்ஸும் இல்லை, எந்த உறவும் இல்லை என்பதை உணர்ந்து அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அவங்க மனம் திரும்பி என்ன என்னவும் பண்ணிருக்காங்க, பாவங்களை அறிக்கையிட்டார்கள். எப்படி பப்ளிக்கா செஞ்சிருக்கிறாங்க, உன்னால நம்ப முடியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது பப்ளிக்கா நான் என்னென்ன பாவம்லாம் செஞ்சேன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மனுஷனுடைய பிரசங்கம், புரியுதுங்களா? ஹோலி ஸ்பிரிட் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கணும். பாவங்களை பப்ளிக்கா அவங்க சொல்லி, நான் நாடகம் போட்ட ஒரு யூதன், டெம்பிள் தான் போனேன், காணிக்கத்தான் கொடுத்தேன், பட் எவ்வளவு பாவங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் தெரியுங்களா, எனக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை தெரியுங்களா, அப்படி எல்லாம் அறிக்கையிட்டு அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. பாருங்களேன், அது அதிசயமா பாக்குறோம், ரொம்ப ஷாக்கிங். இது வந்து மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம், இது வந்து இயேசு வருவதற்கு, ராஜா வருவதற்கு ஒரு ஆயத்தமாக ஒரு ஞானஸ்தானம். ஓகே, ரெண்டாவது அது பாக்குறோம். முதலாவது என்ன பார்த்தோம், அவர் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது, அப்படி வந்த ஜனங்களுக்கு தான் என்ன செஞ்சாருன்னு பாக்குறோம். மூணாவது, யோவான் ஸ்தானாவுடைய பிரசங்கத்தின் ஒரு சாம்பிளை நம்ம பார்ப்போம். ஏழாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க,
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
சரி, இதுல என்ன ரெண்டு காரியத்தை நான் பார்க்க முடியும் நமக்கு இருக்கிற நேரத்துக்கு. முதலாவது, அவர் கொடுத்த பிரசங்கத்தின் டைரக்ட் ஆடியன்ஸ் யார், யாருக்கு அவர் அந்த பிரசங்கத்தை கொடுத்தார். ரெண்டாவது, அவருடைய கடிந்து கொள்ளுதலை பத்தி நம்ம பார்க்கணும். இது ரெண்டு தான் நமக்கு டைம் இருக்கும். முதலாவது, இவர் யாருக்கு கொடுக்கிறாரு பாருங்களேன், அவங்க வந்த கூட்டத்தில் திரளான ஜனங்க வந்ததுல பல பேர் உண்மையா மனம் திரும்பி இருக்கலாம் இல்லைங்களா, பல பேர் உண்மையா மனம் திரும்பி அவங்க அறிக்கையிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி வரல, அப்படி வராத ஒரு குரூப், ஒரு ஸ்பெஷல் குரூப் யாரு, பரிசேயரும் சதுசேயரும். இவங்க யாரு, இவங்க யாருன்னு நமக்கு கொஞ்சம் தெரியும் இல்லைங்களா. இன்னுமே நம்ம புதிய ஏற்பாடுல மத்தேயுல பார்க்கும், மத்தேயுல பார்க்கும்போது அடிக்கடி வருவாங்க இவங்க, அடிக்கடி திடீர்னு இப்படி திரும்பினா வருவாங்க, அப்படி திரும்பினா வருவாங்க, ரொம்ப வருவாங்க. இவங்க யாருன்னு இவங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிசேயர் சதுசேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது குரூப் தி பாரிசீஸ், அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இந்த குரூப் வந்து அந்த 400 ஆண்டு அமைதி காலம், இஸ்ரவேல்ல அமைதி காலம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 400 ஆண்டு அமைதி காலத்துல வந்து இவங்க ஒரு ஒரு அசிடம்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப மோசமா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போனதுல இருந்து அந்த குரூப் வந்து நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுல என்ன இருந்துச்சு, நம்ம உண்மையா பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா ஆண்டவருடைய கற்பனையின்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாம் போற மாதிரி நம்ம போகக்கூடாது என்பதற்காக ஒரு ரொம்ப தங்களை தாங்களே பிரிச்சுக்கிட்டு ரொம்ப நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்ச ஒரு கூட்டம். நல்ல ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, நல்ல ரூல்ஸ் போட்டு இப்படித்தான் நம்ம இருக்கணும், இப்படித்தான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒழுங்கா நம்ம ஆண்டவர் கற்பனைகளை கீழ்படியணும்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாமே நல்லதா தான், எல்லாம் ஆரம்பிக்கிறது நல்லதா தான் ஆரம்பிக்குது தெரியுங்களா. அவங்களுக்கு நல்ல சபைகள் கூட, இப்பெல்லாம் மோசமா இருக்கிற சர்ச்சஸ் கூட இப்பெல்லாம் காசு கொள்ள அடிக்கிற சபைகளா மாறிடுச்சு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற உயிர் போயிடும், வெளியில இருக்கிற டிராமா ஒண்டி இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி தான் எல்லா சபைகளும் ஆரம்பிக்க, ரோமன் கத்தோலிக் சபையும் நல்ல நோக்கத்தோடு தான் மரியாதை கனம் பண்ணணும்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சு, உள்ள உயிர் இல்ல, வெளியில டிராமா ஒண்டி இருக்கு. அப்படித்தான் இவங்க ஆயிட்டாங்க பாருங்களா. இவங்க ஆரம்பிச்சது நல்லதான் ஆரம்பிச்சாங்க, போக போக என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் இல்லாம வெளி நாடகமாவே போயிருச்சு. உங்களுக்கு எல்லாமே வெளி நாடகம் பாருங்களேன். இவங்க தங்களையே தாங்கள் வந்து புறமதஸ்தர்கிட்ட இருந்து சேரமாட்டாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் கிட்ட சேர மாட்டாங்க. ஏன், யூதருங்க குட்டியே தங்களை மாதிரி நினைக்காத யூதருங்கிட்ட சேரவே மாட்டாங்க. அதனாலதான் இயேசு குட்டு கோபம் வந்துச்சு, அவர் பாவிகளோடு சேர்றாரு, அவங்க கூட சாப்பிடுறாருன்னு இவங்க வம்பு வச்சுக்கிட்டாங்கன்றத பாக்குறோம். இவங்க வந்து உண்மையான பக்தி உங்களுக்கு இல்ல, ஆனா ரூல்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா வெளிப்பிரகாரமாவே செய்யற ரொம்ப நாடகம் செய்யறவங்க இவங்க. மத்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பல ரூல்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க, ஜபம் பண்றதுக்கு பல ரூல்ஸ், வெளியில போய் ஜெபம் பண்ணுவாங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ரோட்ல திடீர்னு நின்று எங்கேயோ செவரை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஜனங்க பார்வைக்கு செய்யற முதல்ல நல்லா தான் இருந்துச்சு, இப்ப செய்யறதெல்லாம் ஜனங்க பாக்குறதுக்குன்னு செய்வாங்க. அவங்க ஓய்வு நாளுக்கு ரொம்ப ரூல்ஸ் வச்சிருந்தாங்க, அதுதான் இயேசு கிட்ட பிரச்சனையா பண்ணிட்டு இருந்தாங்க. இது காணிக்கை கொடுக்கறதுல ரூல்ஸ் வச்சிருந்தாங்க, எல்லாத்துலயும் ரூல்ஸ், ஆனா உள்ளுக்குள்ள உயிர் இல்லை பாருங்களேன். அதான் பெரிய ப்ராப்ளம் இவங்களுக்கு, பரிசேயர்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இவங்க தான் இஸ்ரவேல நடத்துகிற தலைவர்களா அவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. அடுத்த குரூப் யாரு, சதுசேயர். இவங்க வந்து பரிசேயர்களுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து லிபரலிஸ்ட்ன்னுவாங்க. அவங்களுக்கு பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை, அவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குவாங்க, எது வேணாமோ அவங்க விட்டுருவாங்க. புரியுதுங்களா, லிபரலிஸ்ட். இப்போ நிறைய சபைகள் அப்படி இருக்கு, பைபிளை முழுசா நம்புறது இல்ல. அந்த மாதிரி இவங்க இவங்க என்ன செய்வாங்க, இவங்க உயிர்த்தெழுதல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க நம்பிக்கை என்ன, அவங்களுக்கு கடவுள்லாம் எதுக்கு வேணும், கடவுள்னா இந்த உலகத்துல நான் சந்தோஷமா சுகபோகமா வாழ்றதுதான் எனக்கு கடவுள், அதான் கடவுள் எனக்கு வேணும். உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, தேவ தூதர்கள் மேல நம்பிக்கை இல்ல, ஆத்மா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இதுக்கப்புறம் இறந்த பிறகு பரலோகத்துக்கு நரகம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு இல்ல, இறந்த பிறகு நம்ம முடிஞ்சிடும். அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு இந்த உலகத்துல சுருட்டணுமோ அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு முடிச்சிரு, ஏன்னா எல்லாம் இந்த உலகம் தான். அப்படி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. சதுசேயர் பாத்தீங்கன்னா அவங்க வருங்கால பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க மதம்லாம் என்ன, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கணும் அவ்வளவுதான், இந்த உலகத்தில் அனுபவிக்கணும், இதுக்கப்புறம் ஆத்மாலாம் இல்ல. அதனால அவங்க என்ன கூட செய்வாங்கன்னா, எவ்வளவு எத்தனை பேரை காக்கா பிடிக்க முடியுமோ, எத்தனை பேர் காலில் உழுவ முடியுமோ அவங்க உளுந்து மேலே வர பார்ப்பாங்க. ரோமருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி, ரோம் காலிலேயே உளுந்து சப்போர்ட் பண்றவங்க இவங்க, இது பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம என்னென்னலாம் அவங்க கறக்க முடியுமோ, அரசியல்ல ரொம்ப சம்மந்தப்பட்டு இருந்தாங்க, பொலிட்டிக்ஸ். அந்த சர்ச் அந்த இதுல அந்த ஆலயத்துல தான் பார்த்தோம்னா அரசியல் தான், ரோம் பொலிட்டிக்ஸ் தான், பயங்கர பொலிட்டிக்ஸ் பண்ணி ரோம் கிட்ட காக்கா பிடிச்சி, இவங்க கிட்ட காக்கா பிடிச்சி பதவியில மேல வரணும், பெரிய நிக்கணும்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க சதுசேயர். இத பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வந்து இந்த அந்த காலத்துல இருந்த பிரதான ஆசாரியர் யாரு, அண்ணா இருந்தாரு, அதுக்கப்புறம் காய்பா, இவங்க ரெண்டு பேரும் சதுசேயர்ஸ் பாருங்களேன். எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும், அந்த பிரதான ஆசாரியரே சதுசேயரா இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். இவங்களுக்கு வர பணம், பிசினஸ் எல்லாமே எங்க இருந்து வரும் தெரியுமா, ஆலயத்திலிருந்து தான் வரும், ஆலயத்திலிருந்து தான். ரொம்ப பணக்காரி இவங்க, சதுசேர்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணப்பட்ட இந்த காலத்துல எடுத்தோம்னா பென்ஸ் கார்ல தான் வருவாங்க அவங்க. பெரிய ரிச் இவங்க. இவங்க பணம் எல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க? எப்படி சம்பாதிச்சாங்கன்னா இவங்க ஆலயமே ஒரு பிசினஸ், டெம்பிளே ஒரு பிசினஸ் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. என்ன பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருந்ததுன்னா நிறைய ரூல்ஸ் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ரூல்ஸ்? இப்ப நிறைய பேரு அந்த பஸ்கா பண்டிகைக்கும் பல பண்டிகைக்கும் பல ஊர்ல இருந்து வருவாங்க இல்லைங்களா. பல ஊர்ல இருந்து வரும்போது அவங்க என்ன, பல ஊர்ல இருந்து வரும்போது என்ன பண்ணணும்னா இங்க வந்து பலிக்கு ஆடை அவங்க ஊத்துக்கிட்டு எல்லாம் வர முடியாது இல்லைங்களா. மாடை வாங்கணும், ஆடை வாங்கணும்னா பலிக்கு வாங்கணும், சில செலவெல்லாம் செய்யணும். இந்த ஆலயத்துல வாங்கணும்னா இவங்க வந்து ரோம் காசை வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா ரோம் காசுல வந்து சீசருடைய முத்திரை இருக்கும். ரோம் காசை வாங்க முடியல, விக்கிர ஆராதனை பண்றோம், சீசரே தேவன் வேற அதுல எழுதி இருக்கோம். இங்க ஆலயத்துல வாங்குவாங்களா இல்ல வாங்க மாட்டாங்க. அதுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா நீங்க 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க? 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. பாருங்களேன் ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. ஏன்னா இப்படித்தான் பண்ணுவோம் ஆலயத்துல, அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் மணி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இயேசு போன பிறகு சாட்டி எடுத்துக்கிட்டு அந்த டேபிள்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சு விட்டார். ஏன் அவங்க தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க. ஏன் ஆலயம் ஜப வீடுன்னு இருந்துச்சு, அது என்ன கல்லர் கோகைகளை ஆக்குனீங்களேன்னு திட்டுறாரு அவர். ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு? இதை பண்ணிட்டு இருந்தாங்க ஆலயத்துல. நீ 1000 ரூபாய் எடுத்துட்டு தூரத்துல இருந்து வர, ஐயா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு ஆடை வாங்கலான்னு போனா அந்த ஆடுடைய விலை 100 ரூபாய் இருக்கும், 50 ரூபாய் இருக்கும். அது எவ்வளவு தரமா விற்பாங்க? 500 ரூபாய்னு விற்பாங்க. 5 மடங்கு விற்பாங்க. இது உண்மையா நடந்தது. 5 மடங்கு விற்பாங்க. ஏங்க இவ்வளவு வேலை, ஐயோ ரொம்ப வேலை இருக்குதுன்னா, ஐயோ ஆண்டவர் கொடுக்க வேண்டியது, இதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுப்பா, பார்த்து பார்த்து வளர்த்துருக்குறோம், இதுக்கு வெறும் நல்ல சாப்பாடா போட்டு வளர்த்துருக்குறோம், ரொம்ப ஸ்பெஷல் ஆடு, இதெல்லாம் வெளியிலாம் கிடைக்காது, ஆலயத்துல ஒண்டிதான் கிடைக்கும், பார்த்தா அது நோய் பிடிச்ச ஆடா இருக்கும், நாளைக்கும் இன்னைக்கும் சாவறதா இருக்கும், அதை வச்சு அப்படி இப்படின்னு கதை சொல்லி வித்துருவாங்க. இந்த பணம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? கண்ணாக்கும் காய்பாக்கும் எல்லா சதுசேர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்படித்தான் இவங்க எல்லாம் ரிச் ஆகி பென்ஸ் கார்லயும் அப்படியும் ஓடுறது, அப்படி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இயேசு பாருங்களேன், இந்த ரெண்டு குரூப், பரிசேயர் ஒரு பக்கம் ரோ லீகலிஸ்ட், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சதுசேயர், இவங்க ரெண்டு பேர் தான் அங்க முழு இஸ்ரவேல் தலைவர்களா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களையே நடத்திக்கிட்டு இருந்தது. இவங்க தான் இயேசுக்கு அடிக்கடி, இயேசு அவங்க அவர் போய் ஊழியம் செய்யும் போது அடிக்கடி அடி உழுந்தது இவங்களுக்கு தான். ஏன் அவர் முதல்ல ஆலயத்துல போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணவுன்னா முதல்ல கோபம் வந்தது யாருக்கு? சதுசேயர் அண்ணா காய்பாக்கு. ஏன் நம்ம பிசினஸ்லயே கை வச்சுட்டாரு இவரு, இவரை விட்டோம்னா நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிடுவாருன்னு அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சதுசேயருக்கு. அடுத்தது அந்த ஓய்வு நாளை குறித்து, ஓய்வு நாள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அதை பண்ணலன்னு பிரச்சனை வந்தது இந்த பரிசேயர்களுக்கு. இந்த ரெண்டு குரூப்பை பத்தி போக போக படிப்போம். இது ஒரு சின்ன முகவரியா நம்ம பாத்துக்கணும். ரொம்ப அட்டூழியமான குரூப். இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்களேன். இவங்க ஆரம்பத்திலேயே அவங்க ஃபர்ஸ்ட் இவங்க சீன்ல வர்றாங்க. சொல்ல போனா ஒரு ஒரு மூவில ஒரு வில்லனை காட்டுச்சோம்னா எப்படி காட்டணும், அந்த மாதிரி ரெண்டு வில்லன்ஸ் இவங்க தான். நமக்கு பரிசேயரும் சதுசேயரும் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க என்ன கேள்விப்படுறாங்க? இயேசுக்கு முன்னோடியாக வந்திருக்கிறார் யோவான்ஸ்தானா, தேசத்தையே கலக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் அவரை தீர்க்கதர்சின்னு பாக்குறாங்க. அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா போகும்போது இவங்க ஏன் இங்க வரணும் யோசிச்சு பாருங்களேன். ஏன் இவங்க வரணும், ஏன் இவங்க வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்களேன், யோவான்ஸ்தானாவுடைய டீச்சிங் வந்து பயங்கரமா இவங்களெல்லாம் அசைச்சிருக்கு. இவங்கெல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டு ஜனங்க கூட்டம் கூட்டமா போகும்போது இவங்க ஜனங்களை ஆளுகிற தலைவர்கள். இவங்க போய் நகரத்துல சும்மா ஒன்னும் தெரியாம உட்கார்ந்து இருக்கலாமா? ஒண்ணு என்ன நடக்குது, என்ன பேசுறாரு, யாருன்னு பாக்குறதுக்கு போயிருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இந்த ஜனங்களுடைய ப்ரெஷர்ஸும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லைங்களா, ரோமுடைய ப்ரெஷர்ஸ். ஏன்னா ரோமே இவங்களெல்லாம் அமைதியா வச்சிருக்கணும், இப்படி கூட்ட கூட்டமா போறதுன்னா இவங்க அமைதியா இருக்க முடியாது, போய் என்ன நடக்குதுன்னு பாக்கணும். அது மாத்திரம் இல்லாம இவங்களுடைய பெரிய பவரே என்ன இருக்குன்னா ஜனங்களை தங்களுடைய மத மதிக்குள்ள வச்சிருக்கணும், மயக்கத்துல வச்சிருக்கணும். ஆண்டவர் அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாருன்னு மயக்கத்திலேயே வச்சிருக்கணும். இப்ப இவங்களெல்லாம் விட்டு ஜனங்க கூட போறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, பெரிய வம்பு வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம்னு போயிருக்கிறாங்க. போயிருக்கும்போது எல்லா ஜனங்களும் தன்னை தீர்க்கதரிசின்னு அவங்க மதிக்கும் போது இவங்க கண்டுக்காம இருந்தாங்கன்னா ஜனங்க இவங்களை கண்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா அடுத்த வாட்டி. அதனால அந்த பீப்புள் பப்ளிக் பிரஷர்ல செஞ்சதாக இவங்க வந்திருக்கலாம் பாருங்களேன். இவங்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. ஒருவேளை இங்க போன உடனே யோவான் ஸ்தானா மிக மாண்புமிக தலைவர்களே வாருங்கள், உங்களை விட பக்திமான்கள், உங்களெல்லாம் நான் ஞானஸ்தானம் பண்ணலாமா, நீங்க என்ன ஞானஸ்தானம் பண்ணணும்னு இவங்க கிட்ட சொல்லியிருப்பாருன்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அவங்க போயிருந்திருக்கலாம். எல்லாரும் கூட்டம் கூட்டமா ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது இவங்களும் என்ன கூட பண்ண வந்திருக்காங்க, நம்மளும் பண்ணலாம். ஏன்னா பப்ளிக்கா எல்லாரும் இப்ப கூட்ட கூட்டமா போறாங்க இல்லைங்களா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, எல்லாரும் போகும்போது நம்மளும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிக் பிரஷர் இவங்களும் அந்த குரூப்ல வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். என்ன செய்யறோம்னு தெரியாம செய்ய வந்திருக்கிறாங்க. வரும்போது என்ன நடக்குது அப்பதான் பாக்குறோம். யோவான் ஸ்தானாவுடைய கடிந்து கொள்ளுதல், அதை பத்தி நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். ரிபியூக்ஸ் தம், அவரை திட்டுறாங்க, அவரை திட்டுறத பாக்கலாம். என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே பாருங்களேன். சில சபைகளை வந்து வரவேற்கிறது, சில மக்களை வரவேற்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா யோவான் ஸ்தானா யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து என்ன சொல்றது, இதனோட ஃபோர்ஸ் நமக்கு தெரியறது இல்ல. உங்களுக்கு சொல்ல போனா இதை புரிஞ்சுக்க நான் உதவி செய்யறேன். இதை விட ஒரு கேவலமான அவமானமான ஷேம்ஃபுல்லா அசிங்கமான கெட்ட வார்த்தை வேற ஒண்ணுமே யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தர் திட்டினோம்னா எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் இருக்கு, ஆனா இதை விட அவமானமா கேவலமா மோசமா திட்டினோம்னா வேற யாரையுமே இப்படி திட்ட முடியாது. இதான் வேர்ஸ்ட், இதை விட கீழே போக முடியாது. அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, த ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ். ரொம்ப மோசம், நாக்கு பிடிங்கிட்டு செத்துடணும் இதை கேட்டோம்னா. உண்மையாவே அவங்களுக்கு ரோஷம் ஏதாவது உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா நாக்கு பிடிங்கிட்டு செத்துடணும். அவங்க அப்படி திட்டுறாரு. அவங்க ஏன் அப்படி திட்டுறாரு, என்ன என்னங்க இருக்குது இதுல அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரிங்களா. என்ன இருக்குது, ரொம்ப நொறுங்கி போயிடணுங்க இந்த வார்த்தையை கேட்டா. நீங்க யாராவது பாம்பை பார்த்திருக்கிறீங்களா, விரியன் பாம்பு குட்டிகள் தான் பாம்பை பார்த்திருக்கிறீங்களா, எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க, கொஞ்ச பேர் தான் பாத்துருக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். நான் அருள்தாஸ் பிரதர் வந்து ஒரு உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா மறந்துட்டேன். சைட்டுங்களை நம்ம சர்ச்சுக்கு பாக்கணும்னு போயிட்டு இருக்கும் போது இங்கதான் HBR லே அவுட்ல ஒரு சைட்டை பார்த்தேன். சைட்டை பார்த்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்குது, நல்லா கொஞ்சம் உள்ள இருக்குது, நல்ல ஏரியால இருக்குதுன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. இவங்க ரெண்டு பேர் அருள்தாஸ் இந்த புரோக்கர்ஸ்ல பின்னாடி வராங்க. நான் என்ன பண்ண, அவசரமா முன்னாடி ஓடினேன். ஓடும் போது ஒரு 7 அடி இருக்கலாம், ஒரு 6 அடி இருக்கலாம், ரொம்ப நீளமான பாம்பு. அது அப்படியே சுருன்னு போகுது. நான் அங்க போய் முன்னாடி நின்றுட்டேன். அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நமக்கு அது மெஸ்மரைஸ் ஆயிடுவோம் இல்லைங்களா. அது அந்த உருவமே நம்மள என்ன பண்ணுது, நம்ம மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்றுடுவோம். அப்படியே நின்றுட்டோம் கொஞ்ச நேரம். அங்க பின்னாடி அந்த சத்தம் கேக்குது. அது என்ன பண்ணுச்சு, அப்படியே மெதுவா நடந்து போய் அந்த காம்பவுண்ட் வெளியே வெளியே போயிருச்சு. ஒரு பாம்பு பாக்கிறதுக்கு அப்படி ஆகுது, யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்பு இங்க என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா பல பாம்புகளை பத்தி அவர் பேசுறாரு. குட்டி குட்டியா பாம்புகள் வர்ற மாதிரி ஒரு காட்சி அவருக்கு தெரியுது. அவருக்கு எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி அவர் அப்படியே பார்த்திருப்பாரு. அவர் காட்சி அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த வனாந்திரத்தில் அந்த ஜனங்க ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு காரியம் வந்து பாம்புகள், விரியன் பாம்புகள் ரொம்ப பயங்கரமானது. ஏன் அப்படின்னா அவன் பாருங்களேன், அவர் என்ன ப்ரூட், விரியன் பாம்பு குட்டிகளேனா விரியன் பாம்புக்கு பிறந்த குட்டிங்க இல்லைங்களா, அதுக்கு பிறந்த குட்டிங்க. இது வந்து அவங்கள திட்டுறது மாத்திரம் இல்ல, அவங்க அப்பா அம்மாவையும் திட்டுறது. நம்ம பாஷையிலயும் எல்லா பாஷையிலயும் அப்பா அம்மாவை திட்டுறதும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இவர் திட்டுறாரு. அவங்கள மாத்திரம் திட்டல, அவங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சி திட்டுறாரு. ஏன் அவங்க அப்பா அம்மாவும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி திட்டுறது. இதை ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசமா திட்டுறது. என்ன சொல்றாரு பாருங்க, பல வார்த்தைகள் இருக்கு நம்ம பாஷையில, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா அதை விட நம்ம என்ன நல்லா நம்ம பாஷையில சொல்ல முடியும், அதை விட வேர்ஸ்டான பாஷை தான் இது. அவ்வளவு மோசமா அவங்களை திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு, அவங்க பேரண்ட்ஸை இன்சல்ட் பண்றாரு. ஏன்னா இந்த பாம்புங்க எவ்வளவு மோசம்னா, விரியன் பாம்புங்க, இந்த பாம்புங்க வந்து தன் ஒரு பெண் பாம்பு ஆண் பாம்போடு சேரும் போது, புருஷனோடு சேரும் போது, அது சேர்ந்து முடிச்ச பிறகு அந்த பெண் பாம்பு வந்து எப்ப பார் தன் ஆண் பாம்பை சாவடிச்சிடும். அது எப்போ நடக்கும், அது சாவடிச்சு ஆண் பாம்பு சாவடிச்சிட்ட பிறகு இது கர்ப்பமாய் இதுக்கு குழந்தை பிறக்கும் போது இதனோட குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணும்னா, அந்த அம்மாவை சாப்பிட்டு அது வயிற்றெல்லாம் கடிச்சுக்கிட்டு தான் இது வெளியே வரும். யோசிச்சு பாருங்களேன், வயிற்ற கடிச்சுக்கிட்டு அம்மாவை கொன்னுதான் இதுங்க பிறக்கும். அது அம்மா வந்து புருஷனை கொன்னுதான் கர்ப்பம் ஆகும், இது வந்து அப்ப அம்மாவை கொன்னுதான் இது வெளியே வரும். யோசிச்சு பாருங்களேன், என்ன பயங்கரமான பாம்பு, எவ்வளவு விஷம் இருந்தா எவ்வளவு பயம், எந்த மிருகம் இருந்தாலும் பாசம் இதெல்லாம் இருக்கும், இது எவ்வளவு விஷம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு ஜாதி அப்படி திட்டுற அந்த மாதிரி ஜாதியா நீங்க, நன்றியே இல்லாத ஜாதி. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும், சிருஷ்டிப்புல எவ்வளவு செஞ்சாலும், பராமரிப்புல எவ்வளவு செஞ்சாலும், உங்க உடம்பெல்லாம் விஷம்தான். அவரையே விட்டாலும் அவருக்கு நன்றி இல்லை, உங்க பாவம் தான் உங்களுக்கு முக்கியம், அவருக்கு நன்றியே உங்களுக்கு வரமாட்டேன். உங்க சுயநலம் தான் உங்களுக்கு முக்கியம். விரியன் பாம்பு குட்டிகளைன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் சீரழிந்த விஷம் நிறைந்தவர்களேன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு பாவத்தில் நீங்கள் சீரழிந்து போயிருக்கிறீங்க பாருங்க. நன்றி இல்லாத ஜென்மங்களே, கடவுளையே கொல்ல போறீங்களே நீங்க இல்லைங்களா, சிருஷ்டிகரையே கொல்ற மாதிரி கொல்ல போறீங்க. அவங்க தான் செய்ய போறாங்க, அந்த அளவுக்கு அவங்க உடம்புல விஷம் இருக்கு. ஏன், அவங்க பாவம் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம். விட்டா கடவுள் அவங்களுக்கு விரோதமா வந்தாரு, அவங்க பாவத்துக்கு விரோதமா இருந்தா கடவுளை கூட கொல்ல தயங்காத ஜாதி அவங்க. அதெல்லாம் அப்படித்தான் திட்டுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, அவங்க பெற்றோர்களும் அப்படித்தான், பெற்றோர்களும் அவங்களுக்கு கத்துக் கொடுத்ததே அப்படித்தான். மனம் திரும்புறதே உங்ககிட்ட இல்லையே, ஆண்டவருக்கு இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே, நன்றி இல்லாம இருக்கிறோமேன்ற உணர்வே உங்களுக்கு இல்லையே அப்படின்னு. அது வந்து யோவான் ஸ்தானம் ரொம்ப பார்த்திருப்பாரு அந்த பாம்பை இல்லைங்களா, வனாந்திரத்தில் இருந்து அது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவரு. அது மாத்திரம் இல்லாம இவங்களுடைய மாயமாலத்தையும் அது காட்டுறது இந்த பாம்பு. இது மாத்திரம் இல்லாம பாருங்களேன், இந்த பாம்பு ரொம்ப வஞ்சனை உள்ள ஒரு பாம்பு, ரொம்ப வஞ்சனை உள்ள பாம்பு. இந்த பாம்பாவது நாம் போகும்போது சுருன்னு ஓடிச்சு இல்லைங்களா, டக்குன்னு ஓடிடுச்சு, தப்பிச்சிட்டோம். இந்த பாம்பு விரியன் பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நம்மளை யாராவது பார்த்தா டக்குன்னு ஒரு குச்சி மாதிரி அப்படியே படுத்துறோம். குச்சி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அது குச்சி மாதிரியே தான் இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம போகும்போது என்ன ஆகும், இல்ல போறோம், இல்ல விறகுக்கு குச்சி எல்லாம் எடுக்கணும்னு போய் குச்சி எல்லாம் எடுக்கும் போது இது கூட ஒரு குச்சின்னு எடுத்துக்கிற அளவுக்கு அது குச்சி மாதிரி உளுந்திருக்கும். அவ்வளவு வஞ்சனையான அது, குச்சி மாதிரி உளுந்திருக்கோம் இல்ல குச்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம போகும்போது உடனே எகிரி தன் பல்ல நம்ம உடம்புல விட்டு சுருன்னு விஷத்தை இன்ஜெக்ஷன் மாதிரி குத்தம், அந்த விஷம் சுருன்னு மைண்ட்ல ஏறி உடம்பெல்லாம் 5 செகண்ட்ஸ்ல இந்த மனுஷன் அப்படியே செத்து விஷத்துல செத்துருவான். அவ்வளவு டேஞ்சரஸான பாம்பு, எவ்வளவு வஞ்சனை பாருங்களேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20 நீங்க எடுக்க வேண்டியது இல்ல, உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். 28 பவுல் அப்போஸ்தலன் வந்து மிலிட்டஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல அவர் விறகு எடுத்துட்டு வரணும்னு போகும்போது சில குச்சிகளை எடுத்துட்டு வந்துட்டாரு, அந்த குச்சியில ஒரு விரியன் பாம்பு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கதை படிச்சிருந்தா தெரியும் என்ன ஆச்சு தெரியுமா, அவர் விறகுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட வந்தாரு, அது நெருப்புல போடுற நேரத்துல எகிரி என்ன பண்ணுச்சு, அவர் கையை கடிச்சிருச்சு. கையை கடிச்சிட்ட உடனே அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க, இவர் இன்னொரு 5 செகண்ட்ஸ்ல சாவ போறாரு, விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. ஆனா ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால அவருக்கு ஸ்மரணமே ஏற்படாம அவங்க எல்லாரும் அவரை பார்த்து, ஐயோ இவர் கடவுள், இவர் இந்த பாம்பு கடிச்சு இவர் பழச்சிட்டாரு அப்படின்னு. அது ஒரு உதாரணம், அந்த பாம்பினுடைய வஞ்சனை பாருங்களேன், அந்த பாம்பினுடைய வஞ்சனை பார்க்கணும். ஆகவே இப்ப புரியுதுங்களா, இப்படி ஒருத்தரை திட்டினோம்னா இதுதான் வார்த்தை. இதை விட ஒரு மனுஷனை கேவலப்படுத்தவே முடியாது. அவங்க பரம்பரை, அவங்க அப்பா அம்மா, குடும்பம் எல்லாத்தையும் திட்டிடலாம். விரியன் பாம்பு குட்டிகளைனா அவங்க அப்பா அம்மா பரம்பரையே இப்படி அப்படி திட்டி இருக்கிற பாருங்களேன். அப்படியே அவங்களுக்கு ஷாக்குனா ஷாக்கு, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அருமையான பெருமக்களே, நம்முடைய மாண்புமிகு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்போம், எல்லோரும் அவர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுப்பது, அவர் ஞானஸ்தானம் நீங்க எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லி இருப்பாருன்னு அவங்கள பார்த்து இப்படி திட்டுற. எத்தனை பாஸ்டர்ஸ் இப்படி திட்டுவாங்க ஞானஸ்தானத்துக்கு வரும்போது, எல்லாரும் வாருங்கள் வாருங்கள், பெரியவங்களே வாருங்கள்னு ஞானஸ்தானம் கொடுக்கறவங்க தான் இருக்காங்க. ஆனா மனம் திரும்புதல் அவங்களுக்கு இல்லை, அதை பார்த்து இவர் திட்டுறாரு பாருங்களா. இதான் பாக்குறோம். சரி, திட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு அடுத்தது,
வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வாய் காட்டினார்
யார். இங்க பாருங்களா, அவரு அந்த படத்தை பாக்குறாரு, அவர் என்ன நினைச்சு சொல்றாருன்னு நினைச்சுக்கணும். அவர் படத்தை பாக்குறாரு, அவருக்கு பாம்புங்களா சுருன்னு ஓடி வர்றதா தெரியுது குட்டி குட்டியா. ஏன்னா அந்த படத்தை பாக்குறாரு, ஏன்னா இந்த படத்தை அடிக்கடி பாத்துருக்கிறாரு. அவர் வனாந்திரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த வனாந்திரத்துல வந்து இந்த யோர்தான் நதி அந்த தண்ணி வந்து அந்த அறுப்பு காலத்துல ரொம்ப பெருசாயிரும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெருசாயிடும் போது அந்த தண்ணி வந்து சில கிராஸ் அந்த வனாந்திரத்துல வளரும், சில புஷ் எல்லாம் வளரும், வளர்ந்து அப்புறம் அந்த தண்ணி வந்து சுருகி போயிடும். இந்த மத்த காலத்துல அந்த கிராஸ் அந்த புஷ் எல்லாம் காஞ்சி இதா போயிடும். காயும் போது அந்த வனாந்திரத்துல நெருப்பு வரும், சில டைம்ல நெருப்பு வந்து அப்படியே ஆறு மாதிரி நெருப்பு அப்படியே அடிச்சுக்கிட்டு போவோம் ஃபுல்லா அந்த ஈட்டுக்கு பத்திட்டு எரியும் புஷ். அது பத்திட்டு எரியும் போது அந்த புஷ்ல அந்த செடிகள் எல்லாம் இந்த பாம்புங்க அந்த நெருப்பை பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே சுருன்னு ஓடி வரும். பாம்பு தேள் அதெல்லாம் ஓடி வரும், எக்கச்சக்கமா ஓடி வரும் நெருப்பை பார்த்து பயந்துகிட்டு. அந்த காட்சி மாதிரி இவருக்கு தெரியுது, இந்த விரியன் பாம்புங்க அந்த நெருப்பை ஏதோ பார்த்துட்டு ஓடி வர மாதிரி, வம்பு வந்துருச்சுன்னு ஓடி வர மாதிரி இவர் பார்த்து அப்படி எனக்கு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் போற நெருப்புக்கு கோபாக்கினைக்கு தப்பிச்சு ஓடி வர மாதிரி உங்களை யார் எச்சரிச்சது, என்ன உங்களுக்கு வந்துருச்சு, நான் சொல்லலையே உங்களுக்கு, திட்டுறாரு அவங்களை பார்த்து. அந்த படம் மாதிரி அவருக்கு தெரியுது பாருங்களேன், அப்படி திட்டுறாரு. பரிசெய்யருங்க, நீங்க யோசிச்சு பாக்கணும், இது ரொம்ப ஷாக்குங்க. தனியா பர்சனலா அட்டாக் பண்ணோம்னா இப்படியா செய்யுது பாருங்களேன், என்ன ஒரு தைரியம் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கணும். அப்படி யோசிச்சு பாக்கணும், பரிசெயர்களை எவ்வளவு தப்பா சொன்னாலும் ரொம்ப சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப மதவெறி பிடிச்சவங்க. வெளியில பார்த்தோம்னா உலகத்திலேயே அவங்கள விட பரிசுத்தமா யாராவது இருக்க முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா பைபிள முழுசா படிக்கிறவங்க, யோசிச்சு பாருங்களேன், பைபிள டெய்லி படிக்கிறவங்க, ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜெபம் பண்றவங்க, ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜெபம் பண்றவங்க, வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் பண்றவங்க, காணிக்கைய ஒண்ணு விடாம காணிக்கை, அந்த சீரகத்தை கூட விட மாட்டாங்க. சீரகம் நூறு சீரகம் இருந்துச்சுன்னா அந்த பத்து சீரகம் எண்ணி கூட காணிக்கை கொடுப்பாங்க, எதுலயுமே காணிக்கையில குறை வைக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. வெளியில பார்த்தோம்னா அவங்கள விட ஓலி வேற யாரும் இல்லை. அவங்கள பார்த்து என்ன, அவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போற கோபாக்கினைக்கு ஏன் தப்பு, ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீ என்னத்தான் வெளி நாடகம் போட்டு, என்னத்தான் வெளி அங்கி போட்டு, என்னத்தான் பைபிள் படிச்சு, என்னத்தான் ஜபம் பண்ணி, என்னத்தான் பண்ணினாலும் மனம் திரும்புதல் இல்லாம நீ உனக்கும் நியாய தீர்ப்பு வரப்போது, நீ நரகத்துக்கு தான் போக போற. அதான் பாயிண்ட். எவ்வளவுதான் டிராமா பண்ணலாம், நீ சர்ச்சுக்கு போற அதை பண்ற டிராமா பண்ணலாம், உனக்கு மனம் திரும்புதல் இல்லன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அந்நியனுக்கு எப்படி நியாய தீர்ப்பு, இந்துக்கும் முஸ்லீமுக்கும் எப்படி நியாய தீர்ப்பு வரப்போதோ உனக்கும் நியாய தீர்ப்பு அப்படித்தான் வரப்போது, நீ நரகத்துக்கு தான் போக போற. அதைத்தான் அவங்களுக்கு அவர் குறிப்பிச்சு சொல்ற பாருங்களேன். இதை கவனிச்சு பார்க்கணும், இதோடு முடிப்போம். இது பயன்பாடு சில காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. எதை குறித்து அவர் சொல்றாரு, வரப்போற கோபத்துக்கு, வரப்போற கோபத்துக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து தெரியுமா, wrath is coming, ஒரு கோபம் வரப்போகுது, ஒரு கோபம் வரப்போற கோபம், அதுக்கு பேர் ஒரு ஆபத்து இருக்கு. என்ன, the wrath of God, the wrath of God. கடவுளுடைய கோபம் பல விதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா. ஆரம்பத்துல சாத்தான் பாவம் செய்யும் போதே அவனை பிசாசா மாத்திட்டாரு இல்லைங்களா, அவனை தள்ளி விட்டு இருக்காரு. ஆதாம் பாவம் செய்யும் போது விரட்டி விட்டு அவனை சபிச்சு விட்டார். சோதோம் குமார பாவம் செய்யும் போது நோவா காலத்துல அழிச்சாரு. அதெல்லாம் கடவுளுடைய கோபம் தான், அதெல்லாம் சாம்பிள் தான். ஆனா கடவுளுடைய பெரிய கோபம் ஒன்னு காத்திருக்கு, ஃபைனல் கோபம். அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்க மேலயும் வரப்போது அந்த கோபம். கோபம் அதுக்கு என்ன பேர் போட்டிருக்கு, அது உடனே வரப்போறது இல்ல, வரப்போது, அது டிலே ஆயிருக்குது. ஏன் டிலே ஆயிருக்குது, அது டிலேவா இருக்குது, அதனாலதான் வரப்போற கோபம். கோபம் வந்த கோபம் இல்ல, வரப்போற கோபம்னா அது டிலே பண்ணிருக்கிறாரு. ஏன் டிலே பண்ணிருக்கிறாரு, டிலே பண்றதுனால மனிதர்கள் இதான் சோகம். டிலே பண்றதுனால மனுஷருக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா, அது வராதுன்னு நினைச்சுக்கிறாங்க, அது இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏதாவது டிலே ஆயிடுச்சுன்னா அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்ல இல்லைங்களா, அதை பத்தி நம்ம ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா சீரியஸா எடுத்துக்கணும்னு வேதம் சொல்லுது, இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், இது நிச்சயமா வரப்போகுது, நிச்சயமா வரப்போகுது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, பாவத்தை வெறுக்கிற கடவுள்னு அவர் இருந்தாருன்னா, நிச்சயமா இந்த கோபம் வரப்போகுது. அதுதான் நம்ம பார்க்கணும் பாருங்களேன், ஒரு நாள் இந்த கோபம் வந்தே வரப்போகுது. அது வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன் இது டிலே பண்ணிருக்கிறாரு, ஏன் டிலே பண்ணிருக்கிறாரு, வேதம் அடிக்கடி பல இடங்கள்ல சொல்லுது இல்லைங்களா, டிலே பண்றதுக்கு ஒரே காரணம் நம்ம மனம் திரும்பணும்ன்றதுக்காகத்தான். எல்லோரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பும்ன்றதுக்கு தான் அது டிலே ஆயிருக்குது. ஆனா அதுக்காகத்தான் அது டிலே ஆயிருக்குன்னு தெரியாம தொடர்ந்து பாவத்துல போற அவங்களுக்கு என்ன வேதம் சொல்லுதுன்னா, அவங்க இருதயம் கடினப்பட்டதுனாலதான் அப்படி போகுது. பாருங்களேன் ரோமர் 2:5 படிங்களா, என் மேல கோபம் என் பாவத்துக்காக வரணும், அது வராம இருக்கு, ஏன் வராம இருக்குதுன்னா நான் மனம் திரும்பணும்னு தெரியாம உணராம தொடர்ந்து பாவத்துல நான் போவேன், கடவுளுடைய பொறுமை கிட்ட நான் ஆடுவேன்னு இருக்கிறவங்களுக்கு என்ன போட்டிருக்கு? 2:5,
உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே.
அப்படி அதை உணராம தொடர்ந்து போறாங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மனம் கடினப்பட்டு போயிருச்சா? ஒருவேளை அதுக்காக நீ கோபாக்கினைய ஜாஸ்தி சேர்த்து வச்சுக்கிறியா? பாருங்களேன், கோபாக்கினைய சேர்த்து வச்சுக்கிறியா? இன்னைக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சோம்னா உடனே ஆண்டவர் பரலோகத்துல நெருப்பு அனுப்புறாரா? நெருப்பு வருது இல்லீங்களா? உடனே அடி உழுதா? பாவம் செஞ்ச உடனே திடீர்னு எந்த கையில செய்யறனோ கால், அதுக்கு கைக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கையில சடன்னா குஷ்டரோகம் வந்தது, இல்லன்னா உடனே கீழே விழுந்து மண்டை உடையுது, இல்ல உடனே ஏதாவது ஆகுது. அப்படி ஆவாம இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த டைம் டிலே பண்ணிருக்கிறார். ஆனா அப்படித்தான் ஆகணும். ஆனா ஆவாம ஆண்டவர் பாத்துக்கிறார். ஏன்? நீ மனம் திரும்பணும்னு பாத்துக்கிறார். ஆனா எந்த அளவுக்கு ஆண்டவர் கை அடிக்காம பின்னாடி இருக்குதோ, அது அடி திருப்பி வரும்போது செம்மையா உழுவோன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பின்னாடி அப்லிப்டடா வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு மேல மேல அடிக்காம வச்சிருக்கிறாரோ, நீ தொடர்ந்து செஞ்சுனா ஒரு நாள் அடிச்சாருன்னா செம்மையா அடிப்பார், பயங்கரமா இருக்கும் அந்த அடி. அதான் நம்ம பாத்துக்கணும், அது வரப்போது ஒரு நாள் அது பயங்கரமா வரப்போகுது, பயங்கரமா வரப்போகுது. எல்லா பாவங்களையே பெரிய பாவம், ஆண்டவர் பொறுமைக்கு விரோதமா செய்யற பாவம், ஆண்டவர் பொறுமையை சோதிக்கிற பாவம், ஆண்டவர் கண்ணிலேயே நம்ம போய் விரல விட்டு செய்யற மாதிரி, அவர் வேதனை படுத்துற மாதிரி ரொம்ப பயங்கரங்க. ஏன்னா ஒரு டேம் தண்ணிய வந்து எவ்வளவு அடைச்சு 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 வைக்கிறோமோ, அதோட போர்ஸ் அது வரும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தான் வரப்போற கோபாக்கினை ரொம்ப பயங்கரமா இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நான் எந்த அளவுக்கு மனம் திரும்பாம இருக்கிறோனோ, அதுக்கு மேல வரப்போற அடி பயங்கரமா இருக்கும். அதை நம்ம பாத்துக்கணும், வரப்போற கோபாக்கினை. சில பேருக்கு தற்காலிகமா இந்த உலகத்தில் சிக்ஷைகள் வருது, ஆனா அது அது முடியாது. மரணத்துல அதனோட ஃபர்ஸ்ட் சாம்பிள் வருது, ஆனா நியாய தீர்ப்புல அது பயங்கரமா வரப்போகுது அந்த கோபாக்கினை. பாருங்களேன், அந்த கோபாக்கினை அது எப்பேற்பட்ட கோபாக்கினை? தேவனுடைய கோபாக்கினை. பாருங்களேன், ஆண்டவர் வந்து அவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவரை இறக்கத்துல பார்த்தாவே சாஷ்டாங்கமா உழுந்துடுறாங்க, செத்தவங்க போல உழுந்துடுறாங்க. ஆனா அவர் விரல் வந்து பிசாசுகளை தொட்டாவே அது நடுங்கி நரகத்தை சித்தம் அதை அனுபவிக்கும். அவர் முழு பலத்தோடு தன் கோபாக்கினை அவர் வெளிப்படுத்தணும், எவ்வளவு பயங்கரமா இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். வரப்போற கோபாக்கினைனா ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பயங்கரம். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ரொம்ப பயங்கரமா இருக்க போது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன சொல்றாரு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஹூ வாண்ட் யூ, 7வது வசனம், ஃப்ளீ ஃப்ரம் த வ்ராத். அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ்ல அந்த வார்த்தை வருது இல்ல, என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வரப்போற கோபாக்கினையிலிருந்து பறந்து ஓடுறதுக்கு உங்களுக்கு யார் எச்சரிக்கை கொடுத்தாங்க? பறந்து ஓடுறதுக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல வருது இல்லைங்களா, இங்கிலீஷ்ல அடிக்கடி வரும் பறந்து ஓடுறது. பறந்து ஓடுறதுன்னா என்ன? அப்படித்தான் அந்த கோபாக்கினையிலிருந்து தப்பிக்க முடியும். சாதாரணமா தப்பிக்க முடியாது, வரப்போற கோபாக்கினையிலிருந்து நம்ம எப்படிதான் தப்பிக்க முடியும்? பறந்து ஓடணும், பறந்துடணும், பறந்து ஓடணும்னு கூட தமிழ்ல இங்கிலீஷ்ல இல்ல. ஃப்ளீ அப்படின்னா பறக்கணும், பறக்கணும்னா என்ன? பறக்கிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகத்துல ஓடுறான், டிலே பண்ணல அவன், ரொம்ப கொஞ்சம் கூட டிலே பண்ணல, ஃபாஸ்டா ஓடுறான். அப்படிதாங்க தப்பிக்க முடியும் இந்த கோபாக்கினில இருந்து. என்ன அந்த பறக்கிறதுனா என்ன அர்த்தம்? இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். நீ இருக்கிற நிலைமையிலேயே இருந்தீங்கன்னா பயங்கரமா அந்த அழிய போற. பறக்கணும், பறக்கணும்னா எவ்வளவு ஸ்பீட்ல பறந்தாலும் பத்தாது, எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினாலும் பத்தாது இல்லைங்களா. பறக்கிறதுனா அந்த மாதிரிதான் வார்த்தை. ஹூ வாண்ட் யூ டு ஃப்ளீ அப்படின்னா ரொம்ப பயங்கரம். ஏன்னா கிரேட் ஸ்பீட்ல நம்ம ஓட வேண்டியது அவசியம், ரொம்ப ஸ்பீட்ல ஓட வேண்டியது அவசியம். எப்பங்க ரொம்ப ஸ்பீட்ல நம்ம ஓடுவோம்? ஆபத்தை தெரிஞ்சா தான் ஓடுவோம் இல்லைங்களா. ஆபத்து தெரியலன்னா ஓடுவோமா? திடீர்னு இப்போ 2 ஃப்ளோர் இந்த பில்டிங் மேல இருக்குது, இந்த 2 ஃப்ளோரும் இன்னொரு 5 செகண்ட்ல உழுவ போதுன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் பறக்கிறதுனா அப்பதான் பார்க்கணும், எல்லாரும் பறந்துருவோம் இந்த இடத்துல. இந்த ஆபத்து தெரிஞ்சா தான் பறக்கும் இல்லைங்களா, ஆபத்து தெரிஞ்சாதான் பறக்கும். நம்ம மேல எல்லாருக்கும் மனம் திரும்பாத எல்லோர் மேலயும் பெரிய ஆபத்து இருக்குது. அது எந்த நேரத்திலயாவது உழுவலாம். யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதா? இன்னைக்கு ஏன் நம்ம இன்னைக்கு படுக்கும் போது நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதா? எந்த நேரத்திலயும் அந்த ஆபத்து வரலாம். அதுக்கு டிலேவே பண்ணக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. ஃப்ளீ, அதான் காரணம். என்ன ஃப்ளீ பண்ணணும்? எந்த பக்கம் ஓடணும்? ஓடணும்ன்றீங்க, எந்த பக்கம் ஓடணும்? திரும்புங்க. எந்த பக்கம் திரும்பணும்? பரலோக ராஜ்யத்தின் பக்கம் திரும்பணும். அதான் சொல்ற, திரும்புங்கள். எந்த பக்கம்? பரலோக. நீ போற நரகத்து ரோட்ல போயிட்டு பரலோகத்துக்கு போயிட முடியாது. நீ போற ரோடு நரக ரோடு. திரும்பு, உடனே திரும்பி ஓடு. எந்த பக்கம்? பரலோகத்தின் பக்கம் ஓடு. மனம் திரும்பி ஓடு. பாவத்துக்காக துக்கப்பட்டு வருத்தப்பட்டு திரும்பி ஓடு. ஆகவே இது ரொம்ப முக்கியமான பாடம், நம்ம மனசுல வச்சுக்கோ. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நம்ம அதை அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் படிக்க போறோம். ஆனா அந்த மனம் திரும்புதல்ன்ற கிஃப்ட் வந்து இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறது, அவர் கொடுக்கிற கிஃப்ட். பைபிள்ல பல இடங்கள்ல போட்டிருக்கு. ஒரு வசனம் படிப்போமே, அப்போஸ்தலர்கள் 5:31. இதோ நம்ம முடிக்கலாம். 5:31.
இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலக்கரத்தினாலே உயர்த்தினார்.
கடவுள் வந்து இயேசு கிறிஸ்துவை அதிபதியாக இரட்சகராக வலது கரத்தில் உயர்த்தினது காரணம் என்ன? மனம் திரும்புதலை அருளும்படிக்கு. அவர் ஒண்டி தாங்க மனம் திரும்புதல் கொடுக்க முடியும். நானா நினைச்சுக்கிறது இல்ல, அவர் தான் கொடுக்க முடியும். அவர் தான் கொடுக்கிறவர் மனம் திரும்புதல். அவர் தான் கொடுக்கிறவர் அவர்கிட்ட. ஆனா அவர் கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு தேவையான உண்மையா சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா. உனக்கு மனம் திரும்புதல் வந்து என்னைக்கோ ஒரு நாள் நடந்து போயிடுறது இல்ல, இட்ஸ் எ ப்ராசஸ், தொடர்ந்து நடக்கிற ஒரு ப்ராசஸ் தெரியுங்களா உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம இதயத்தை நம்ம திருப்பிக்கிட்டு மனம் திரும்பிக்கிட்டு போகணும். நம்முடைய பெரிய கடமை என்ன? மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன சாதனத்தை பயன்படுத்தணும்? வேதம் பல இடங்கள்ல சொல்லுது, நம்ம சிந்திக்கணும், தியானிக்கணும். பாவத்தின் அகோரத்தை குறித்து, பயங்கரத்தை குறித்து, பாவத்தின் மேல நமக்கு பயங்கரமான வெறுப்பு வரளவுக்கு நம்ம தியானிக்கணும். அதான் ஒரு சாதனம். ஆண்டவர் பாவத்தை எப்படியெல்லாம் தண்டிச்சிருக்கிறாரு, எவ்வளவு பயங்கரம், வரப்போற கோபாக்கின எவ்வளவு பயங்கரம், பாவம் என்ன செய்து எனக்கு, பாவம் என்ன செய்து ஆண்டவருக்கு, அதை தியானிச்சு தியானிச்சு தியானிச்சு. தியானம் என்ன பண்ணும்? நம்ம தியானம் நம்ம இருதயத்தை பாதிக்கும் இல்லைங்களா. நம்ம இருதயத்துல பாவத்தின் குறித்து வெறுப்பு கொடுக்கும், அது நம்ம செயலை பாதிக்கும். அப்படித்தாங்க மனம் திரும்புது வருது. ஆனா அவர் அருளுதுகிறது, ஆண்டவர் அருளுது. ஆண்டவர் அருளுதா இருந்தாலும் அதுக்கு தேவையான சாதனங்களை நம்ம பயன்படுத்தத்தான் செய்யணும் இல்லைங்களா. நான் என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண பாக்குறேன் இல்லைங்களா. பாவத்தை குறித்து ரொம்ப சிந்திச்சு என் வாழ்க்கையை ஆராய்ந்து, நுணுக்கமா ஆராய்ந்து பார்க்கணும். இத்தனை சர்மன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இத்தனை சத்தியங்கள், இத்தனை வயசாச்சு, இத்தனை கிருபை கொடுத்திருக்கிறார், இத்தனை செஞ்சிருக்கிறார், இன்னமும் எனக்கு முழுமையான மனம் திரும்புதல் இல்லையே, இன்னமும் முழுமையான வெறுப்பு பாவத்தின் மேல இல்லையே. நம்ம சிந்திக்கிறோமா? இவ்வளவு காரியங்கள் செய்து நம்ம சிந்திக்கணும். நம்மள சிந்திச்சு நம்ம இதயமே நொறுங்குற அளவுக்கு நம்ம தியானிச்சு பார்க்கணும். அப்படித்தான் மனம் திரும்புதல் வரும், மனம் திரும்புதல் வரும். இன்னொன்னு, மனம் திரும்புதலும் விசுவாசமும், இது ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒரே காயின்ல இருக்கிற ரெண்டு பக்கம், ரெண்டுமே ஒரே டைம்ல தான் நடக்கிறதா இருந்தாலும் அதுல முதல்ல வர்றது விசுவாசம். முதல்ல விசுவாசத்தின் மூலமா இயேசு எனக்கு எதாக என்ன செஞ்சிருக்காரு, என் பாவத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு எவ்வளவு கிருபை கொடுக்க ரெடியா இருக்கிறாருன்றத நான் விசுவாசத்துல பார்த்த பிறகுதான், பார்த்து அவர்கிட்டத்தான் நான் வந்து மன்றாடும் போது தான் எனக்கு மனம் திரும்புதல் கிடைக்கிறது. புரியுதுங்களா? விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா முதல்ல எது வர்றது? விசுவாசம். நான் முழுசா மனம் திரும்பிட்டு இயேசு கிட்ட வர்றேன்றது பாயிண்ட் இல்ல. இயேசுவை நான் முதல்ல விசுவாசிக்கணும். அவர் என் பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும், அவர் எனக்கு மன்னிப்பை தர முடியும், அவர் மாத்திரம் தான் எனக்கு மனம் திரும்புதலை தர முடியும்ன்றத அவர் கிருபையை பார்த்து விசுவாசிச்சு அவர்கிட்ட ஓடி வந்து மன்றாடும் போது, மன்றாடி அந்த சாதனங்களை பயன்படுத்தும் போது அவர் கிருபை அருள்றார். பாருங்களா, உண்மையாவே நம்ம மனம் திரும்பணும் இருக்கும் போது அதுக்கு தேவையான சாதனங்களை கொடுத்து நம்ம அசட்டியா இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அது அசட்டியா இல்லாம அதை நம்ம பயன்படுத்தும் போது பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த மனம் திரும்புதல் அருள்றார், ஜீவனுக்குரிய மனம் திரும்புதல். தேவன் நமக்கு உதவி செய்யட்டான். ஜெபம் பண்ணுங்க.